Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒரு மேலான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால பொருந்திக் கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். உலகத்தில ஏகப்பட்ட மார்க்கங்கள் மதங்கள் இந்த பூமியில இருந்தாலும் தாய்மார்கள் ஆழமாக கவனிங்க, பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பிள்ளைகளை அமைதியா வச்சிருந்தா நன்றாக இருக்கும். உலகத்தில ஏகப்பட்ட மார்க்கம் மதங்கள் மக்களால் பின்பற்றப்பட்டாலும் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தா அது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கையான ஒரு மார்க்கம் தான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 125,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு மேல கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதாவது அந்த நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்து அந்த நபிமார்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த மக்கள் இருந்தார்களோ அவர்களுடைய கூட்டத்துக்கு எல்லா நபிமார்களும் சொன்னது என்னன்னு சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா, வணங்குவதற்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லை என்ற ஒரு கலிமா. இறுதியாக வந்து ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த அந்த கலிமாவை கடைசி உம்மத்தாகிய நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆக கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, எப்படி நாம் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான இந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதேபோல் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் வாழ்வதென்பது ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது சொல்வார்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வடிவமைக்கப்பட்ட வரம்புகள் உண்டாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். நினைத்ததையெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்குள்ள செய்ய முடியாது. மார்க்கம் எதை சொல்லுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இஸ்லாம் எதை சொல்லுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இஸ்லாம் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லும், ஒன்னு குரானாக இருக்கும் அல்லது ஹதீஸாக இருக்கும். உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும், தாய்மார்கள் கவனிங்க, ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும், அவரு தொழில எதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்யணும், குரானை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது, குரான் 6,666 கடன் வாங்குதல் கடன் கொடுக்குதல் என்ற அது சம்பந்தமாக பேசுற ஆயத்து தான் மிகப்பெரிய ஆயத்து. நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யறேன்னு சொன்னா அதை எப்ப தருவீங்க, எந்த இடத்துல தருவீங்க, எப்ப நான் உங்கள்ட்ட கேட்கணும் என்ற விஷயத்த ரெண்டு சாட்சிகளை வச்சு எழுதி கொள்ளுங்க. இதை இஸ்லாம் குரான் அடிப்படையாக கொடுக்கல் வாங்கலுடைய அடிப்படையாக சொல்லுது. தொழிலை எடுத்துக்கொண்டா தாய்மார்கள் கவனிங்க, தொழிலை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். சொல்லி செய்வதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். அதை சொல்லிவிட்டு சொன்னாலே சில சொன்னார்கள், வலா தபாயது, நீங்க உங்களோட தொழிலுடைய விஷயத்துல போட்டி உறாம பண்ணாதீங்க. இதெல்லாம் இஸ்லாம் தாய்மார்கள் ஆழமாக கவனிக்கணும். இதெல்லாம் இஸ்லாம் ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறது. எனவே அன்பாத தாய்மார்களே, சகோதரர்களே, இதே போலதான் வாழ்க்கையில அடிப்படையான ஒரு சில விடயங்கள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நாம இந்த பயான்ல அதை ஒரு தலைப்பாக எடுத்து பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் பயானை முடித்துக் கொள்வோம். தாய்மார்கள் கவனிங்க, அதுல தாய்மார்கள் அடிப்படையாக பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? நான் ஆண்களிடத்துல பேசும்போது சொல்லுவேன், அதனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் செஞ்சாங்க. 11 திருமணம் செஞ்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. 11 மனைவிமார்களோட இருந்தாங்க. ஆனாப்பா அதர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவர் யாருன்னு சொன்னா உங்களோட மனைவிமார், உங்களோட குடும்பத்துல யாரு யாரு உங்களோட மனைவிமார் யாரு நல்லவர்கள் என்று சொல்றாங்களோ ஆண்கள்ல சிறந்தவர் அவர்தான், ஆண்கள்ல சிறந்தவர் அவர்தான் என்ற விஷயத்தை சொன்ன சொல்லதானே சொல்லும். இதுல ஆண்களுக்கு பேசப்பட வேண்டிய நிறைய விடயங்களும் இருக்குது, பெண்களுக்கு இதை வச்சு சொல்லப்பட வேண்டிய நிறைய விடயங்களும் இருக்குது. தாய்மார்கள்ட்ட சொல்ல போறேன் சொன்னா, குடும்ப வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த பொறுப்பு பெண்களிடத்துல இருக்குது. தாய்மார்கள் எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது வீட்டில் என்னன்னு சொன்னா, எனக்கு பகலாயினா சமைக்கணும், இரவாயினா அதொரு சமையல் ஒன்று சமைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வியாபாரம் தொழிலுக்கு ரெடியாக்கி அனுப்பணும். இது வந்த வாழ்க்கை, இது வாழ்க்கை. துனியாவில் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவை, அது வாழ்க்கைன்றது. அது நல்லா விளங்கணும் தாய்மார்கள். எனக்கு ஒரு தேவை, என்ன தேவை? பசிக்கு சமைப்பது என்பது ஒரு தேவை, பிள்ளைகளை பாடசால் அனுப்பணும் என்பது ஒரு தேவை. ஆனா நோக்கம் என்ன? நானும் எந்த கணவரும் எந்த பிள்ளைகளும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து சொர்க்கம் போகணும், அதான் நோக்கம். அதனால அவரை சொன்னதாலே சொன்னாங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு என்ன மறைமாற்ற கேளுங்க. 11 மனைவிமார்களும் சாலிஹான மக்களாக இருந்தாங்க, நபிக்கு தகுதியானவங்களா இருந்தாங்க. ஒரு கணவனோட எப்படி நடக்கணுமோ அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போனாங்க. அதனால தாய்மார்கள் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னா, தந்த குடும்பத்தை ஒரு தீனுள்ள குடும்பமாக மாற்றணும், ஒரு மார்க்கம் பேசப்படணும். இன்னைக்கு பேசப்படுது வீட்டை, இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட வீடு நம்மட குடும்ப வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது? மார்க்கம் உள்ளதாக இருக்கிறதா அல்லது மார்க்கத்துக்கு அப்பால் பட்டிருக்கிறா? ஏன் வீட்டுல இஸ்லாமுங்கிற ஒன்று பேசப்படுதா அல்லது இஸ்லாமுக்கு புறம்பானது பேசப்படுதா? ஏன் வீட்டுல குரான் ஓதப்படுதா அல்லது குரான் ஓதுவதற்கு பதிலாக வேறொரு பாவம் செய்யப்படுதா? இதைத்தான் தாய்மார்கள் விளங்கணும். 99 நான் சொல்றேன் என்று சொன்னா, தாய்மார்கள் அடிப்படை அந்த பேசிக்க இஸ்லாம் என்ற ஒன்று விட்டதின் காரணமாக 99 வீட்டுல இன்றைக்கு இஸ்லாம் என்கிற ஒன்றுக்கு மாற்றமானவுடைய நடக்குது. இத தாய்மார்கள் தான் அத தீன வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை செய்யணும். அதுல ஒன்றுதான் தாய்மார்கள் கவனிங்க, ஹதீஸ்ல வருகிறது இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா பின்னாடி நான் பேசுவேன். நாம நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல படிச்சிருப்போம். செல்வந்தர் ஹஜ்ஜிக்கு போகணும், பணக்காரனாக இருந்தா வருஷத்துல ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கணும், இதெல்லாம் படிச்சுதான் இருக்கிறோம். ஆனா செல்வந்தரும் ஆரோக்கியம் உள்ளவரும் ஏழையும் பணக்காரனும் ஆணும் பெண்ணும் அடிமையும் எஜமானனும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கடமை என்னன்னு சொன்னா, தொழுகை என்பது வீட்டுக்குள்ள வரணும். கவனிக்க, தொழுகை என்பது வீட்டுக்குள்ள இருக்கணும். 7 வயதாகிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு 7 வயதாகிட்டது, பொம்பளை பிள்ளைக்கும் 7 வயதாகிட்டுடா. ஏந்த 7 வயது நிரம்பிய பிள்ளையே இனி தீனுள்ள ஒரு சூழல்ல வளர்ப்பது என்னுடைய பொறுப்பாகிட்டது. அதாவது நான் செய்கின்ற அமலை பார்த்து அந்த பிள்ளை பழகணும், உமா சொல்லணும், தகஜத்துக்கு உமா அனுப்பணும். உமா தகஜத்துக்கு எப்ப எழும்புறாவோ தன்னை 7 வயது பிள்ளை உமாவுக்கு பின்னால் எழும்பும்.
நீங்க என்ன நாம் தாய்மார்கள் வீட்டுல என்ன செய்யணுமோ அதனாலதான் நான் ரெண்டாவது சொல்றோம் சொன்னா, எந்த ஒரு இடத்துலயும் உங்களோட மொழி என்ன மொழி, தாய்மொழி என்னதான் கேட்பாங்க. என்ன கேக்குற கொஞ்சம் என்ன கேக்குற என்ன மொழி கேக்குற தாய்மொழி என்னதான் கேட்பாங்க. என் பாப்பா மொழியை கேக்குறதுலயா தாய்மொழியை என்ன ஏன் கேட்கிறேன்னு சொன்னா, தன்ன பிள்ளை எந்த தாயுடைய மடியில இருந்து வளருதோ அந்த தாயுடைய முழு ரியாக்சன் முழு செயலும் அந்த பிள்ளைகிட்ட வளர்ந்துகிட்டே வரும். இன்னொரு மொழி சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி சொன்னா, தாய் எத்தடி வாஞ்சா புள்ள 16 அடி வாயும், தாய் எத்தடி வாஞ்சா புள்ள எத்தனை அடி வாயும், 16 அடி வாயும். தாய் ஒரு பொய் சொன்னா புள்ள 2 பொய் சொல்லும். தாய் ஒரு பாவம் செஞ்சா பிள்ள 3 பாவம் செய்யும். தாய்மார்கள் கவனிங்க, 7 வயசுல இருந்து தொழுகைய பழக்கணும்னு நான் சொல்றேன்டா. 7 வயசுல இருந்து உங்களோட அசைவம் பார்த்து பழகுவான். 7 வயசுல இருந்து இப்ப நாம என்ன சொல்றோம், நாம ஆண்களுக்கு பொதுவாக ஜிம்மா செய்யும் போது சொல்லுவேன், வாலிபர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. இது எல்லாரும் சொல்றாங்க, உலகில் எல்லாரும் சொல்லுவாங்க வாலிபர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. பிள்ளையில அமைதியா வச்சு இங்க கவனமா கேளுங்க. இப்ப வாலிபர்கள் ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் கெட்டுட்டாங்கன்னா, ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் வானத்தாலே வந்த வானத்துல இருந்து மொத்தம் வரைக்கணையா 100 வாலிபர்களை இல்ல 1000 வாலிபர்களை வேற எங்கேயாவது செஞ்சு கொண்டு வந்தா இந்த 30 கட்டில வச்ச இல்ல வேற ஊர்ல வச்ச, ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் கெட்டுட்டாங்கன்னா வாப்பா அம்மா கெடுத்துட்டாங்க. கெட்டு போகல கெடுத்துட்டாங்க. யாராவது ஒரு வாலிபன் கெட்டு போயிட்டான்டா அடுத்த கருத்தன் என்று சொன்னா, இந்த பொடியனுடைய உமாவும் வாப்பாவும் இந்த பிள்ளைய கெழுக்க வச்சுட்டாங்க. அவன் கெட்டு போகல, அவன் கெட்டு போகல, அவனுக்கு சரியான முறையில வழிகாட்டப்படல. உதாரணமா நான் சொல்றேன், ஏன் தொழுகையை 7 வயசுல பழக்கணும் அடிப்படையை நான் சொல்றேன். இதை நீங்க விளங்கினீங்கடா, 7 வயசுல என் பிள்ளைக்கு நான் என்னென்னலாம் பழக்கணுங்கிறத பெற்றோர்கள் நீங்க விளங்குவீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நானே நிறைய இடங்கள்ல மயானருக்கு போயிருக்கிறேன், பேசி பழகிருக்கிறேன், மக்களோட பழகுவன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எப்ப இருந்து தொழுகிறேன்னு சொன்னா, எங்க அப்பா என்ன 7 வயசுல பள்ளிக்கு கூட்டிட்டு போவாரு. எப்ப 7 வயசு ஆகிறதுக்கு முன்னாலே சில பேர் சொல்லுவாங்க, 5 வயசுல இருந்தே நான் அப்பாவோட சுபவுக்கு போவேன், அப்பாவோட இஷாவுக்கு போவன், அப்பாவோட மகரிபுக்கு போவன், இதெல்லாம் சொல்லுவாங்க. தாய்மார்கள் கவனிங்க, சில பேர் சொல்லுவாங்க, அப்ப இவர பழக்கம் எங்க இருந்து வந்திருக்குது, 7 வயசுல இருந்து பழகினவர் சொல்லுவாரு, எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது இன்னும் நான் தொழுகையே விடல, இன்னும் நான் தொழுகையே விடல. அதனால பெற்றோர்களுக்கு பயன் சொல்லும் போது நான் சொல்லுவேன், ஊடு வாங்க போறீங்க, ஒரு காணி வாங்க போறீங்க, பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு ஒரு ஊடு வாசல் ஒன்று கட்ட போறீங்க, ஒரு வீடு வாங்க போகும்போது உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது சரி, ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது சரி, பீச்சும் பக்கத்தில் இருக்குது சரி, கடற்கரைகளும் பக்கத்தில் இருக்குது சரி, அதனால நான் இந்த வீடை வாங்கியிருக்கிறேன். அப்படி பாக்காதீங்க. நீங்க எப்படி பார்க்கணும்டா, நான் வாங்குற வீட்டினுடைய அந்த சூழல் ஏந்த பிள்ளைய வளர்ப்பதற்கு தகுதியானதா, என்வாயர்மெண்ட் உங்களை வீட்டை சுத்தரிக்கக்கூடியது எப்படி இருக்குது. உதாரணமா நீங்க குரான் வருவீங்க, நீங்க சொல்லுவீங்க, நீங்க இந்த வீட்டு இந்த ஊர்ல இருந்து எல்லாம் செய்வீங்க, ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு வீடு வாங்கிட்டு போறீங்க, சுபோகிச்சு எழுப்பின உடனேயே பக்கத்துல உள்ள வீடுகள்ல இருந்து சினிமா பாட்டு சத்தம் கேக்குது வாங்க போற வீட்டுல. இப்ப நீங்க சுபோகிச்சு எழுப்பினவுடனே உங்களோட வீட்டுல இருக்கிற பிள்ளை காதுக்கு எது கேட்கும்டா, அந்த சினிமா பாட்டுடைய மியூசிக் கேட்கும். 2 வருஷம் கேட்டால் 3வது வருஷம் அவன் உங்களோட வீட்டை கொண்டு வருவான். அதனால சொல்றேன் தாய்மார்கள் கவனிக்க, அப்ப ஏன் 7 வயசுல இருந்து பிள்ளைக்கு தொழுகையை பழக்குங்க என்ன முதலாவது சப்ஜெக்ட வச்சிருந்தா, தாய்மார்கள் கவனிங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு சமையல் அல்ல, உடுப்பு கழுவுறது அல்ல, பாடசாலை கழுப்புறல்ல, உங்களோட பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கணும், ஒழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்க்கணும். நான் தான் சொல்லுவேன், உதாரணமா நம்மளோட பிள்ளை ஒன்று பேசி வளர்ந்து வருது, அப்பதான் வளர்ந்து 1 வயசாகி 1.5 வயசாகி பிள்ளை வளர்ந்து வரும்போதும் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன், எங்கட குடும்பத்தில எந்த குடும்பத்திலையும் பார்த்து அதை வன்மையாக நான் கண்டிச்சு இருக்கிறேன். என்ன சொல்றேன், நான் இதை தவறாக பேசல, தாய்மார்கள் விளங்க வேண்டும் என்பதாக பேசுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, தன் மாமாவோ சாச்சாவோ யாரா வந்ததுக்கு பின்னால, சாச்சாவுக்கு மாமாவுக்கு முன்னால என்ன சொல்லுவாங்க, சாச்சாவுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுங்க என்று பழக்கும் போது அவன் அதை ஆசை வைத்து டான்ஸாக பழக தேடுவான். இப்ப சாச்சாவுக்கு முன்னால, பாப்பாவுக்கு முன்னால, மாமாவுக்கு முன்னால என்ன சொல்லுமா, மகன் நீங்க மாமாவுக்கு முன்னால சாச்சாவுக்கு முன்னால தூங்குற துவா ஓதுங்க, சாப்பிடுற துவா ஓதுங்க, பாத்ரூமுக்கு போற துவா ஓதுங்க. தெரியாவிட்டால் அவன் என்ன செய்வான், அந்த துவாவை தேடி பழகுவான். தாய்மார்கள் சப்ஜெக்ட் விளங்குங்க. அதனால கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்களே, அடிப்படையாக நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னா, குழந்தைகளை ஒழுக்கமாக வளங்க. அது உங்களோட பொறுப்பு. ஏன் உங்களோட இல்லை? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒருத்தர் செல்வந்தரா வாழ்ந்தாரு, செல்வந்தரா வாழ்ந்தாரு, நல்ல கோடி பணம் வச்சிருந்தார் தாய்மார்களுக்கு. அவனுங்க ஏன் பிள்ளைகளை நான் ஒழுக்கமா வளருங்க சொல்றேன்னா, ஒருத்தர் கோடீஸ்வரனா வாழ்ந்து இடையில ஏழையாக எல்லாம் நொச்சாகி மவுத் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்ல மாட்டாங்க, ஏதாவது பணம் இருக்கா, ஏதாவது வாகனம் இருக்கா, மவுத் ஆனவர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் மவுத் ஆயிட்டாரு. ஆனா ஏழு அஞ்சு பிள்ளை வளர்த்தார் பெற்றார் ஒருத்தர், அஞ்சு புள்ள, மூணு புள்ள பெற்றாரு வளர்த்தாரு. மூணு புள்ளையும் எந்த ஒரு மார்க்கமும் அடிப்படையும் இல்லாம ஒழுக்கம் இல்லாம வளர்த்து மவுத் ஆகிட்டாரு. மவுத் ஆகினா இந்த மூணு பிள்ளையில யாராவது ஒரு பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு செய்யும் போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மவுத் ஆகினாரே அவர் பிள்ளை இது என்ன சொல்லுவாங்க, தாய்மார் கவனிங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த மவுத் அப்ப மவுத் ஆகினாரு, இன்னாருடைய மகன் தான் இவன். ஏன் தாய்மார்களே பிள்ளைகளை ஒழுக்கமா வளருங்கன்னு சொல்றா, உங்களோட பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தால் உங்களோட மவுத்துக்கு பின்னாலும் ஏற்றி வாங்கி தருவான். எல்லாம் விளங்கணும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், தாய்மார்கள் பிள்ளைகள் எப்படி ஆசை வைக்கணும், ஏந்த பிள்ளை ஒரு ஆலிமாகணும், ஏந்த பிள்ளை குரான ஆ சரளமாக ஓதணும், ஏந்த பிள்ளை மக்களுக்கு தீன சொல்லணும், பிள்ளை நான் ஆண்களுக்கு சொல்லுவேன் என்னுடைய ஜனாதாவை என் மகன் குளிப்பாட்டும் அப்படி ஆசை, என்னுடைய ஜனாதாவை என் மகன் தர வைக்கணும். அப்ப இந்த ஆசை உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி இமாமுனா சாவி ரஹ்மத்துல்லாஹி நம்ம நாம பின்பற்றக்கூடிய முக்கியமான ஒரு நம்முடைய மதுகவுடைய முக்கியமான ஒரு இமாம் தான் இமாமுனா சாவி ரஹ்மத்துல்லாஹி. அவங்கள உம்மா அவங்கள உம்மாவுடைய முயற்சி தான் இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலை என்ற பெருமரும் மேலையாக ஆகுவதற்கு அவங்க காரணம் பண்ணாங்க. வாப்பா இல்ல தாய்மார்கள் கவனிங்க, வாப்பா இல்ல. அவங்க ஈராக்கில பிறந்தவங்க, வறுமையின் காரணமாக பலஸ்தீன் போனாங்க. பலஸ்தீனத்திலிருந்து திரும்பி வரும்போது மக்காவுக்கு உம்ராவுடைய விஷயமாக மகனை கொண்டு உம்மா போனாங்க. பிள்ளையே சரியான சத்தம், அதனால நானும் கொஞ்சம் சத்தம் போடுறேன், சத்தம் அடங்குது, கொஞ்சம் அமைதியா வச்சுக்கணும். சரி, இமாமுனா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள உம்மா கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த காபாவை தவாப் செய்யும் போதும் இமாமுனா சாஹிபினுடைய உஸ்தாத் வகி என்று சொல்லக்கூடிய இவங்க ஓதுறதுக்கு முன்னால ஹரத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் இருந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்காரு. தாயுடைய ஆசையை பாருங்க, தந்தை தாய் மகன் மேல எப்படி ஆசை வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காபாவுக்கு முன்னால கை நீட்டி, யாருனா ஏந்த மகன், பச்சிடம் குழந்தை, ஏந்த மகனை ஏந்த மவுத்துக்கு முன்னால இந்த வக்கீ என்று சொல்லக்கூடிய இந்த இமாம் எந்த இடத்துல இருந்து ஃபத்வா கொடுக்காரோ, மார்க்கம் சொல்றாரோ, அதே இடத்திலிருந்து ஏந்த மகனையும் நீ ஃபத்வா சொல்லக்கூடிய ஆலிமாக ஆக்கணும். காபாவுல வச்சது வாச்சிருந்தாங்க எங்க பச்சிலம் குழந்தை கையில குழந்தை தவா செய்யும் போது ஒரு உம்மா தன்னை பிள்ளைய அல்லாடத்துல ஒப்படைச்சு சொன்னா, யா அல்லா இந்த மகனை போல இந்த இமாமை போல ஏந்த குழந்தையையும் ஆக்கிரு காபாவுல. தாய்மார்கள் கவனிங்க, அல்லா அந்த தாயுடைய மவுத்துக்கு முன்னால இமாமுனா ஷாஃபிய 14 வயசுல அதே ஹரத்துல அதே கட்டில வச்சு மக்களுக்கு பயான் செய்யக்கூடிய அறிவை கொடுத்தான். உமா பார்த்துட்டு பவுத்தாயினா, உமா பார்த்துட்டு பவுத்தாயினா. நான் என்ன சொல்றேன்டா, நம்மள குழந்தைகளுக்கு என்ன செய்திருக்கிறோம், பெற்றோம், அவர்களுக்கு தேவையான உலக காரியங்களை செய்து கொடுத்தோம், வீடை என்ன கொடுத்திருக்கிறோம். சுபஹானம், தாய்மார்கள் கவனிங்க, ஏந்த பொம்பளை புள்ள 14 வயசு, ஏந்த பொம்பளை பிள்ளைக்கு 20 வயசு, திருமணம் முடிக்கிற வயசு, ஏந்த பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெளிவாக தெரியுமா? தாய்மார்கள் ஆழமாக கவனி, தெளிவாக தெரியுமா? என் பிள்ளைக்கு மார்க்கம் தெரியுமா? நான் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஏன் அவருடைய கணவரோடு நல்ல முறையில் வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? அதை கவனிக்கா. ஏன் இந்த பொயிண்ட இந்த இடத்துல வைக்கணும்டா, நிறைய பொம்பளை பிள்ளைகள் திருமணத்துக்கு பின்னால சண்ட கணவரோடு சண்டை பிடிக்க எங்கிருந்து படிக்குதுண்டா, உமா பாப்பாவோடு சண்டை பிடிச்சதை பார்த்து பழகி அதை சொல்லிக் கொடுக்கும். தொழுகையை சொல்லிக் கொடுக்கணும், தொழுகைக்கு எழுப்பணும், குரான படிச்சு கொடுக்கணும். உங்களை கண்டு உங்களோட மகள் தப்புல நின்று முசல்லாவுல நின்று தொழணும், ஊற்றின தொழுகை அணைக்கு தலைவியாக நீங்க இருக்கணும். தாய்மார்கள் சுபோக கெளும்போடு நீங்க எழுப்பி உங்களோட கணவர் எழுப்பணும், 7 வயசு பூர்த்தியாகிய மகன் எழுப்பணும், 7 வயசு பூர்த்தியாகிய மகள் எழுப்பணும். உங்களோட ஒவ்வொரு வீடும் சுவகுல கலகலப்பாக இருக்கணும். எங்கன்னு சொன்னா எல்லாரும் தொழுகைக்கு போயிருக்கிறான். நான் இந்தியாவில ஓதக்கூடிய காலத்துல தாய்மார்கள் கவனிங்க, நம்மளோட ஒவ்வொரு முஸ்லீம் வீடும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய பகுதிகள் எப்படி இருக்குதுண்டா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்தியாவில் நான் ஓடக்கூடிய காலத்துல இந்த ஒன்டே ஜமாத், ஒரு நாள் ஜமாத்துகள் போவோம், அந்த பகுதி என்ன வேலை செய்வோம். இந்தியாவில் எப்படின்னு சொன்னா, இந்து மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம்களும் கலந்து வாழ்வாங்க பக்கத்துல பக்கத்துல. நாங்க கண்ட அனுபவம் என்னன்னா, முஸ்லிம் சமூகம் தொழுகையில எவ்வளவு பின்னாகி போயிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட, சுபவுக்கு 4:30 கிளம்பி 4 மணிக்கு கிளம்பி வாசல்லாம் கூட்டி சாணிக்கு தெரியுமா, சாணிய கரைச்சி அப்படியே முன்னால அவங்க கடவுளே பசுங்கிறத, அவங்க கடவுள் பசு சாணி எடுத்து தண்ணியில கலைச்சி அதை முன்னாலே நான் தெளிச்சு வாசலுக்கு கோடம் போடுவாங்க. எத்தனை மணிக்குண்டா, சுபோகில 4 மணிக்கு. ஆனா மாசாலாம் சுபகெல்லாம் தொழிலும் சூரியனை உதிச்சிடும், நம்மள சமூகம் வீடு திறந்திருக்காது, எல்லாரும் மையத்து. நம்மள சமூகம் வீடு திறந்திருக்காது, சுபகுக்கு 8 மணி, சுபகு முடிஞ்சு 7 மணியாகி, 8 மணிக்கு பிள்ளையும் பாடசாலைக்கு போவலண்டா, இன்ஷா அல்லாஹ் லுஹருக்கு தான். ஓமல்யா ஓமல்யா, நீங்க இப்ப வந்திருக்கிற தாய்மார்கள், நான் யார்கிட்டயும் கேட்கல, உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, ஏந்த வாழ்க்கையில சுபகுடைய தொழுகை எப்படி இருக்குது கேளுங்களேன் பாபு. மௌனையை சொல்ற பொய்யாக இருந்தா நான் உங்கள்கிட்ட உங்களோட சுய பரிசோதனையிலே விடுறேன், உங்களோட சுபகுடைய தொழுகை எப்படி இருக்குது, இந்த சுபகுடைய தொழுகையை கொண்டு வாழ்க்கையில பறக்கத்தை எடுக்கலுமா, நீங்களே யோசிங்க. இந்த சுபகுடைய தொழுகையை கொண்டு ஏந்த உங்களோட வீட்டறிக்கக்கூடிய வறுமையை இல்லாமல் ஆக்கலுமா, நீங்களே யோசிங்க. அவரை சல்லல்லாஹுலேஸ்வரம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கி கொண்டிருக்கிறான், யாருடைய வீட்டுல சுபஹ் இல்லையோ அவங்களோட வீட்டுல ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. விளங்குதா? வருமானம் என்று சொல்றமே, வட்டி கொப்பியோட கையில கிடையிறோமே, காரணம் இதுதான். இஷாதா பின்னால வருவன காரணம் இதுதான். எனவே அன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள் தாய்மார்களே, முதல் முதலாக உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களோட வீட்டுல பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. ஒழுக்கத்தில் முக்கியமாக தொழுகையை அடிப்படை கடமையாக கற்றுக் கொடுங்க. சுபஹுக்கு அனுப்புங்க, முஹருக்கு அனுப்புங்க, அசருக்கு அனுப்புங்க, மகரிபுக்கு பிள்ளைய தொலை வைத்ததுக்கு பின்னால குர்ஆன் ஓத வைங்க, மக்தபுடைய கிதாபுகளை பார்க்க வைங்க, பாடசாலை கிதாபுகளை படிக்க வைங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மகரிபுக்கு பின்னால குர்ஆன் ஓதுங்க, மக்தபுடைய கிதாபுகளை படிக்க வைங்க, பாடசாலை புத்தகம் படிக்க வைங்க, டிவிய ஓபன்னுங்க. இல்லைங்களா? ஏன் சொல்றா, இன்னைக்கு நிர்வாகத்திட்ட நிறைய பெற்றோர்களுடைய கம்ப்ளைன் என்னன்னா, ஏண்ட பிள்ளை ஓதுறான் இல்ல, ஏண்ட பிள்ளை மூணு வருஷமா குர்ஆன சரளமாக ஓதுறான் இல்ல என்ற அந்த உங்களோட குற்றச்சாட்டுக்கு நான் வைக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஆசிரியரிடத்துல ஒன்றரை மணித்தியாலம் ஓத வச்சிட்டு மகரிபுல இருந்து பத்து மணி வரைக்கும் மூணு மணித்தியாலம் செய்தி காட்டினா உங்களோட மகன் எப்படி ஓதுவான்? எப்படி ஓதுவான்? நான்கு ஓதினது, நான் ஓதின அலிப்பாவுல இருந்து நான் ஓதினது, உங்களோட மௌலவி ஓதினது, நிறைய இப்ப இருக்கக்கூடிய பெரிய மதரசாக்களுடைய உஸ்தாத்மார் அதிபர்மார் ஓதின யாருக்கு இந்த அலிப்பாவெல்லாம் லெப்பமாருக்குதான் ஓதினேன். லெப்பமான தெரியுமா? அவங்க மௌலையும் இல்ல, ஏதோ ஒரு வகையில குர்ஆன் ஓத வச்சு எல்லாருக்கும் ஓதி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தாய்மார்கள் கவனிங்க, முக்கியமான ஒரு விஷயம், நான் என்ன கேட்கிறேன்னா, லெப்பமாருக்கிட்ட ஓதின அந்த மாணவர்கள் இன்றைக்கு மதரசாவினுடைய ஒஸ்தாத் அதிபராக இருக்காங்கன்னா, பட்டம் பெற்ற இந்த உலமாக்கள்கிட்ட ஓதின பிள்ளை இன்னும் குர்ஆன்ல திறமை வரலன்னா காரணம் என்ன? தாய்மார்கள் ஒரு பாவத்தை பிள்ளைக்கு பழக்கிறீங்க. தாய்மார்கள் விளங்குங்க, ஏதோ ஒரு தவறு நடக்குது. எங்கட காலத்துல இப்ப இருக்கக்கூடிய உலமாக்களுடைய காலத்துல வீட்டுக்குள்ள பாவம் இல்லை, படம் இல்ல, சினிமா இல்ல, நாடகம் இல்ல, கூத்து இல்ல, ஒரு பொழுதுபோக்கு இல்ல. என்னங்க டிவி பாக்குறீங்க? பொழுது போகணும் இல்லையா? போவாதா? பொழுது பொழுது போவாதா? நாசமாக்குறோம் பிள்ளைகளை. சொன்னாங்க தலதானே செல்லும் தாய்மார்கள் கவனிங்க, புல்லு மவுளூதின் எல்லா பிள்ளைகளும் இவ்வளவு அலா பித்ரத்தின் இஸ்லாம், இஸ்லாம் என்கிற புனித மார்க்கத்தை சுமந்தவர்களாக பிறக்கிறார்கள். உங்களோட தாயும் அவங்களோட தந்தையும் தான் யுஹவிதானிஹி நசாராவாக நெருப்பு அடங்கியாக பாவியாக ஆக்கிற யார் என்றால் தந்த உமாவும் ஆப்பாங்க. தாய்மார்கள் கவனிங்க, முதலாவது விஷயம் முடிக்கிறேன், இரண்டாவது விடயத்துக்கு வாரன். எனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, தந்த பிள்ளைகளைய ஒழுக்கமாக வளர்த்து தந்த வீட்டை தொழுகையுள்ள ஒரு சூழலாக ஆக்குங்க என்பதை நான் அடிப்படையாக சொல்லி வரேன். இரண்டாவது முக்கியமாக, தாய்மார்களாகிய நமக்கிட்ட இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தாய்மார்கள் அந்த பாரத்தை சுமந்து கொள்ளுங்க. ரெண்டு பெரும்பாவம் முழு நாட்டிலும் முழு உலகத்திலும் ரெண்டு பெரும்பாவம் பழகிட்டு பழக்கவசமாயிட்டு என்னங்க செய்றீங்க? எல்லாரும் செய்யறாங்க, இனி நாமளும் செய்யத்தான வேணும், இல்லாட்டி வண்டி ஓடுமா? முதலாவது ஒன்று என்னண்டா, வட்டி இல்லைங்களா? சாய்மார்கள் கவனிங்க, வட்டி வட்டி வாங்கலாமா? வாங்கல. அப்ப ஏன் வட்டி வாங்குறோம்? வட்டி ரெண்டு காரணத்தால வாங்க வேண்டி வரும். ஒன்னு என்னன்னா, பேராசை. பேராசை என்ன? பேராசை, இந்த ஊட்ட உடச்சி முன்னுக்கு இருக்கிற ஹோல சைடால் எடுக்கணும், சைட்ல இருக்கிற ரூம முன்னால் எடுக்கணும், கணவருக்கு வருமானம் குறைய கணவரை போட்டு படுத்துற வாட்டில அவர் எங்கேயாவது கொண்டு போய் வட்டியில கைய வைப்பாரு. இந்த வட்டி தன் வாழ்க்கையை நான் சமைச்சிருக்கேன். இல்லைன்னா தாய்மார்கள் விளங்குங்க, தந்த கணவருடைய வருமானத்தை தன்னால பொருந்திக்கொள்ளே இல்லாங்க. முதலாவது வாழ்க்கண்டா என்ன விளங்கும்? வாழ்க்கண்டா என்ன? வாழ்க்கண்டா என்னண்டா? தாய்மார்கள் கவனிங்க, பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக்கு. வாழ்க்கண்டா என்னன்னா, இப்ப உதாரணமாக நான் கணவர்மா, நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, நான் நிறைய ஆண்களுக்கு பயான சொல்லுவேன். ஒரு பெண்ணு திருமணம் செய்யும் போது மாமாட கைய பிடிச்சி மௌளை சொல்லி தருவாரு, இந்த மகனை உங்களுக்கு இந்த மகனுக்கு நான் உங்களுக்கு நிக்கா செய்து மாப்பிள்ளை சொல்லுவாருன்னா கபீல் சொல்லி சொல்லுவாரு. சொல்லுவாரு கபீல் சொல்லி சொல்லுவாரு. இந்த கபீலுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கும். என்ன அடங்கும்? நிறைய விஷயம் அடங்கும் கபீலுக்குள்ள. தாய்மாரே கவனிங்க, இத விஷயத்தை விளங்கிக்க ஊட்டை கண்டு விடுறாங்க. உங்களுக்கு சொல்லித்தாரங்க, இந்த கபில் தூ நாமளை சொல்ல சொல்ல அந்த மாப்பிள்ள நிறைய சேர்த்த கபில் தூ நான் ஏற்றுக்கொண்டேன். என்ன ஏற்றுக்கொண்டேன்? மாமா இனி உங்களோட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிற நான் தான் கபில் தூ ஏற்றுக்கொண்டேன். மாமா இனி உங்களோட பிள்ளைக்கு எல்லா பெருநாள் வந்தாலும் உடுப்பு எடுக்கிற நான் தான், இனி நீங்க இல்ல கபில் தூ கபில் செஞ்சு. இனி நகை வாங்குற நான் தான், மூணு நேர சாப்பாடு கொடுக்கிற உங்களோட பிள்ளைக்கு நோய்க்குரிய செலவெல்லாம் நான் தான் கபில் தூ என்று கபில் செஞ்சிருவாரு. சரி கபில் சென்று செஞ்சாரு. கணவன் மனைவியா வாழ்றோம், தாய்மார்கள் கவனிங்க, கணவன் மனைவியா வாழ்றோம். ஒரு ஒரு வாழ்க்கையை ஒன்று அமைத்துக் கொள்ளணும். ஏந்த வாழ்க்கை ஏந்த கணவர் பணத்தோடு இருந்தால் மட்டும் சந்தோஷம் இல்லை. எங்கட வாழ்க்கைக்கு தட பணம் இல்லை. விளங்கணும். கணவர் காசோடு வந்தால் மட்டும் கணவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலோடு இருந்தாலும் நான் உழைத்தவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் என்ற கணவருடைய முகத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் புன்னகையோடு தான் பார்ப்பேன். இதுதான் வாழ்க்கைங்களா? என்ன கணவர் பணத்தோட வந்தால் மட்டும் கணவர் அல்ல. ஏந்த கணவர் யாருன்னா, ஏந்த கணவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலோட இருக்காரு, நான் தான் சம்பாதிச்சு ஏந்த கணவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் என்றிருந்தாலும் ஏந்த கணவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவரை புன்னகையோடு பார்ப்பேன் என்பதுதான் வாழ்க்கை. விளங்குதா? அதுதான் வாழ்க்கை. அதனால சன்னதானத்தில் சொன்னாங்க, நான் யாருக்கும் பூமியில எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷனுக்கும் சுஜூது செய்யும்படியாக நான் ஏவல்ல. தாய்மார்கள் விளங்குங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் சொல்வதாக இருந்தால் மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொன்னார். தாய்மார்கள் விளங்குங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் நான் மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யும்படியாக ஏறியிருப்பேன். மானம்மா இன்னைக்கு நம்மள குடும்ப வாழ்க்கை என்ன சொல்ல வந்தா, அப்ப ஒரு கணவர் கணவர் ஏழையாக இருந்தாலும் ஏந்த கணவர் எனக்கு தங்கன் தான். ஏந்த கணவர் ஏழையாக இருந்தாலும் அவர் கொண்டு வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவருக்கு செலவும் செய்து மீறியும் படித்துக் கொடுப்பேன். இந்த வாழ்க்கை வரலன்னா, தாய்மார்கள் கவனிங்க, இந்த வாழ்க்கை வரலன்னா ரெண்டு விஷயம் வீட்டுக்குள்ள நடக்கும். ஒன்று என்னன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஹராத்துல கை வைத்தீங்க, அதுல முதலாவது தான் வட்டி. ஏன் கணவர் ஒன்று சம்பாதிச்சு வாராரு, அதுல உங்களுக்கு வாழ்க்கை நடத்த தெரியல, உங்களுக்கு ஆடம்பரமான ஒரு எண்ணம் இருக்குது, இப்ப அவருக்கு அது முடியல. இப்ப என்ன யோசிச்சிட்டீங்கன்னா, நாம ஒரு லோன் ஒன்று எடுப்போம். என்ன எடுப்போம்? ஒரு லோன் ஒன்று எடுப்போம். முதல் லோன் உங்களோட பேர்ல, இரண்டாவது லோன் ஏந்த பேர்ல? யாரோ பேர்ல? கணவர் பேர்ல முதல் லோன். விளங்குதா? இரண்டாவது லோன் இவர பேர்ல. இப்ப எப்படி லோன் வரும்? தாய்மார்கள் கவனிங்க, இந்த வட்டியால என்ன வருது, இந்த வட்டியால சமூகத்துக்கு என்ன மோசடி நடக்குதுங்கிறத நான் பின்னால சொல்லி வருவேன். ரைட். ரெண்டு பேரும் லோன் எடுத்தாச்சு. இப்ப அந்த லோன் கொடுக்கிற என்ன பேர்ல தெரியுமா? செலவழிக்கிறதுக்கு இல்ல, என்ன கொடுக்குற செலவழிக்கிறது இல்ல, தாய்மார்கள் கவனிங்க, பிள்ளைகள் அமைதி அவைங்க, செலவழிக்கிறது கொடுக்கறல்ல. என்ன தொகை? ஊக்குவிப்பு கடன். அதாவது இந்த காசை வச்சு தொழில் செஞ்சு கிழமைக்கு இவ்வளவு கட்டுங்க. எவ்வளவு கிழமைக்கு? 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? 1000 ரூபா பெரிய 1500 ரூபா. அதான் எடுத்தத செலவழிச்சாச்சு. இப்ப 1500 எங்க கட்டுற? கட்டையில கௌரவில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மார்களே, எத்தனையோ பேர் இந்த வட்டியால இருக்க இடமில்லாம அடைகிறாங்க. சொல்லுவாங்க வட்டி சின்னனாகி வட்டி வளர்ந்து வட்டி பெருசாகி யாருக்கிட்ட வட்டி வாங்கினோமோ அவனுக்கு தந்த வீட்டையும் கொடுத்து விட்டு வாடகை வீட்டிலும் இருப்பதற்கு வசதி இல்லாம எத்தனையோ பேர் எங்க கொடுத்தாங்க? லக்காத்தி நிதியத்தை கடிதம் கொடுத்தாங்க. சரியானா? இது மார்க்கமாவே ஹலாலாவே ஹராமே வாப்பா, ஹராமே. நான் கோபத்தில் சொல்லல, மார்க்கத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்றேன். நிறைய பேருக்கு இதை பேசுற விருப்பம் இல்ல, நிறைய பேருக்கு இதை பேசுற விருப்பம் இல்ல. ஏன்? எல்லாரும் வரல, எல்லாரும் வரல. வட்டி நமக்கு ஹராம் எந்த வகையிலும் கூடாது. எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தாய்மார்கள் கவனிங்க. உதாரணமா ஒருத்தர் உங்களே கடந்தாரு, தாய்மார்கள் கவனிங்க. இஸ்லாம் வட்டியை எப்படி ஹராமாக்குது, எவ்வளவு வன்மையாக கண்டிச்சு பாருங்க. உதாரணமா ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு? 10000 ரூபாய் காசு கடன் கொடுத்திருக்கீங்க. கடன் கொடுத்தவரை நீங்க பசார்ல காண்றீங்க, தாய்மார்கள் கவனிங்க, ரோட்டுல காண்றீங்க. எப்ப காண்றீங்கன்னா ஒரு மூடு அரிசி வாங்கி வச்சிருக்கீங்க, ஆட்டாவுல ஏத்தணும். எங்க வரும்? ஆட்டாவுல ஏத்தணும். வட்டி கொள்ளாதது கவனிங்க தாய்மார்கள். ஆட்டாவுல ஏத்தணும் ஒரு மூடு அரிசி. இப்ப பாக்குறீங்க நாம 10000 ரூபாய் கடன் கொடுத்தவர் தான் முன்னால வாராரு என்று அந்த எண்ணத்தோட நீங்க அவரை கூப்பிட்டு இந்த அரிசி ஆட்டாவோட ஏத்துண்டா, இந்த ஏத்திர கூலி வட்டி ஆயிடும். இல்லைங்களா? என்ன சொல்லணும்? இல்லைங்களா? அவரை கூப்பிட்டு நான் இவருக்கும் 10000 கொடுத்தா இருக்கிறேன், எந்த தைரியத்துல கூப்பிட்டு இங்க வா இந்த ஆட்டாவை ஏத்துண்டு, உங்களோட உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்தா அந்த ஏத்துதல் வட்டி ஆயிடும். இல்லைங்களா? அதனால நிறைய உளமாக்கல் தாய்மார்கள் கவனிங்க, நிறைய உளமாக்கல் சொல்றாங்க. ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுத்தீங்க, கடன் கொடுத்தீங்க, அவர வீட்டை தேடி போறீங்க, சரியான வெயில், ஒரு அவர வீட்டுல நிலம் தரக்கூடிய மரம் நிக்குது, அந்த மரத்துக்கு கீழே நின்று அவரை கூப்பிட்டுறாருங்க. ஏண்டா? அந்த நிழல் வட்டி ஆயிரும், அந்த நிழல் வட்டி ஆயிரும். என்ன நிழல்? உங்கள்ட்ட கடன் வாங்கினவர் மர நிழல், அது வட்டி ஆகிரும். விளங்குதா? அதனால அதை சொல்லுது, காக்கிலுஹா வட்டியை சாப்பிடுபவரு, வகாத்திபுஹா வட்டி எழுதுபவரு, வசாஹிதுஹா வட்டிக்கு சாட்சியாக இருப்பவரு, குள்ள உண்டுனா எல்லாரும் நரகத்தில் இருக்கும். விளங்குதா? தாய்மார்கள் என்ன பெங்க, மௌத்துக்கு முன்னால இந்த வட்டில இருந்து நான் மீதாகணும், ரிலீஸ் ஆகணும், வெளியாகணும். மேராஜிலே பிரயாணம், மேராஜிலே பிரயாணம். வானம் தாண்டி அல்லாஹ்வை சந்திச்சு சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த சம்பவம் தெரியும். அதுல பல வகையான தண்டனைகள் காட்டப்பட்டு தாய்மார்கள் கவனிங்க. அதுல ஒரு தண்டனை தான், ஒருத்தர் குடாரம் போற வயிறுக்குள்ள பாம்பு நட்டு உக்காளி விசப்பூச்சி எல்லாம் இருக்குது, பெரிய ஒரு வயிறோட ஒருத்தர் வாராரு. கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல், இவங்க இவர் யாரு? யாரு ஜிப்ரீல்? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் வட்டிய ஹலாலாக்கி சாப்பிட்டவர். இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், பேராசையினாலதான் வட்டி வருது, பேராசையாலதான் வட்டி வருது. உழைப்பதை போதுமாக்குங்க, ஹராத்தை விட்டு வந்தா பாதுகாப்பான். தாய்மார்கள் கவனிங்க, ஆயிரம் ரூபாய் சம்பாத்தியமா, உங்களோட வாழ்க்கை ஆயிரம் ரூபாய்க்குள்ள கொண்டு வாங்க. இருக்கிற வீடா அந்த வீட்டை கபூல் செய்ய. ஏன் தெரியுமா, நீங்க இந்தியாவில் இலங்கையில பாத்திருக்க மாட்டீங்க. இந்தியாவில போனா பெரிய போக்கு கட்டுவாங்க தெரியுமா, பெரிய அந்த இது வச்சு போக்கு வச்சு பாலம் கட்டுவாங்க. தாய்மார்கள் கவலைய பிள்ளைகள் அமைதியாக்குங்க. இந்த வீட்டுடைய கலவரை நான் சொல்றேன். வீடு இல்லாம எனக்கும் அல்லா உங்களுக்கும் அல்லா தேவையான அளவு ஒரு இருப்பிடத்தை தந்திருக்கிறான். அதை கமிழ்ச்சி இந்தியாவில அந்த பெரிய போக்குகள் செய்த கம்பெனிகள் பாலைவனங்கள்ல அதை கொண்டு போய் போடுவான். தேவையான அளவு எடுத்துட்டு போறதுக்கு அந்த போக்குகள் செஞ்சு நான் கண்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு போக்குகளும் ஒரு 20 அடி 30 அடி நீளமாக இருக்கும். அந்த அந்த போக்குள்ளுக்கும் ரெண்டு குடும்பம் குடும்பமாக வாழும். தாய்மார்கள் கவனிங்க, அந்த போக்குள்ளுக்கில் இருந்துதான் அந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு ரெடியாகி பாடசாலும். நான் கேட்கிறேன், நமக்கு எல்லாம் தந்திருக்கக்கூடிய வீட்டை கபூல் செய்யாம வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறையா? நான் கேட்கிறேன், நமக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய வீட்டை பொருந்தி கொள்ளாம வட்டியில கை வச்சு அந்த வட்டியை கொண்டு வீட்டை உடைச்சி செய்யறதா? அந்த எப்படி கோவப்படுவான், எப்படி கோவப்படுவான்? இன்னும் சொல்லவா, இன்றைக்கு உலகத்துல சுபஹானல்லாஹ், 1000 கோடி 1000 லட்சம் 100 கோடி தாண்டுகிறது வறுமையாள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற மாதத்துக்கு முந்தின மாதத்தினுடைய ஐநா சபையினுடைய அறிக்கை என்னென்றா, முழு உலகத்திலேயும் 100 கோடி மக்கள் அண்டைக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வட்டியிலிருந்து குடும்பத்தை பாதுகாருங்க, இந்த வட்டியிலிருந்து குடும்பத்தை இல்லாமல் ஆக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். வட்டி வருவதில் மிகப்பெரிய ஒரு காரணம் தான் இந்த சொல்லி வருகிறேன், பேராசை. சொந்த தொழிலா, சைக்கிள்ல தான் பிசினஸ் செய்யறாரா? நம்மட கணவர் சைக்கிள்லயே செய்வோம், பணம் கொண்டு வந்து வாகனம் வாங்கும் வரைக்கும் வட்டி தேவையில்லை, வட்டி தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு அல்லாஹ் நிறைய நியமத்துகள் செய்திருக்கிறான். வீட்டில சொந்த வீட்டில் வாங்குறோம். இன்னும் டீப்பாக கழிக்க போனா, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க இடம் இல்லாம கடல் வழியாக தத்தளித்து கொண்டிருக்காங்க. எங்க போற கடல்ல, நடுக்கடல்ல, யாரும் உதவிக்கு இல்லை. அல்லாஹ் மனைவி தந்து, கணவன் தந்து, பிள்ளைகள் தந்து, வீடு தந்து, இந்த அல்லா சொல்றான், என்னை கொஞ்சம் பயந்து வாழுங்க வாப்பா, நான் உங்களுக்கு மேலான சொர்க்கம் தருவேன். என்னன்னா, வட்டியில இன்னொரு விஷயம் தான், பேராசையில் ஒன்று, ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பெண்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா யாரு கஷ்டப்படுற? தந்த கணவர் தான் கஷ்டப்படுவாரு, தந்த கணவர் கஷ்டப்படுவாரு. 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாத்தியமா, அதுக்குள்ள ஒரு சாப்பாடு. இன்றைக்கு நீங்க நிறைய இணையதளங்கள்ல, வெளிநாடுகள்ல நீங்க பார்த்தா, போனா பார்த்தா விளங்கும், இல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போனா விளங்கும், குப்பை தொட்டியில கை போட்டு எடுத்து சாப்பிடக்கூடிய மக்களும் வாழ்வாங்க. அவ்வளவு வறுமை. அல்ல அப்படி வறுமையா சொல்லியே, அல்ல அப்படி கஷ்டம் சொல்லியே. எனவே நீ எடுத்து வைங்க, நேரமாகவே அல்லா நம் அனைவரை சிறப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், கண்ணியமான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறான். எனவே தாய்மார்களே, ரெண்டு விடயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று தொழுக, இதை உங்க வீட்டுல நீங்க தொழுது பிள்ளைகளுக்கு பழக்குங்க, பிள்ளைகளுக்கு பழக்குங்க. தாய்மார்கள் கவனிங்க, நீங்க தொழுது பிள்ளைய தொலை சொல்லுங்க, நீங்க தொழுது கணவரை தொலை சொல்லுங்க. பெண்கள் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் எத்தனை பேரு தொழுகிறாரு? சொல்லல என்று சொன்னா நான் பெரியோர் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் வீட்டை. எனவே சொல்கையுடைய விடயத்தில் கவனமா காட்டுங்க. இரண்டாவது, இந்த வட்டிய நான் பெண்கள் கோபப்படக்கூடாது. செவ்வாய்க்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, திங்கக்கிழமையா, யார எல்லா பேரும் பார்த்தாலும் ஒவ்வொரு கையில கொப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங் அப்படித்தானே. தமிழ்ச்சிலேயோ சிலிங்கோலையோ கொமர்ஷல்லையோ ஏதோ ஒரு பேங்கால ஏதாவது கடந்தாரான் நன்றாக தாய்மார்கள் உள்ளத்தில் ஆழமாக பறிங்க, உங்களோட தொழுகைய உங்களோட துவாவ உங்களோட ஹலால இல்லாமலாக்க யூதர்கள் செய்த சதிதான் வீடு வீடாக வட்டி தந்தது. நீங்க யாரும் வீட்டுக்கு பேங்குக்கு போறீங்க, பேங்குக்கு வாங்கண்டா, யாரும் போய் காசு வாங்க மாட்டோம், பேங்குல போய் நிக்கணும், சிலிச்சந்திரம் போனும், நிறைய வேலை இருக்குது. அதனால யூதன் சொன்னான், பேங்குக்கு முஸ்லிம் பொம்பளைகள் வரமாட்டாங்க, அவங்களோட வீட்டை போங்க. விளங்குதா? உங்களுக்கு விளங்காது, சமூகத்தோட நாங்க இருக்கிறோம், பழகியவர்கள் இருக்கிறோம், சொல்றோம். உங்களுக்கு தாய்மார்கள் உள்ளத்துல கை வச்சு உறுதி போடுங்க, நான் ஏதோ ஒரு வகையில வட்டியோடு சம்பந்தமாக இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த வட்டியை விட்டு நான் வெகு சீக்கிரமாக வெளியேறுவேன் என்று உள்ளத்துல கை வச்சு ஆழமாக பறிக்கிறேன். யூதர்கள் நினைச்சாங்க முஸ்லிம் பெண்கள் பேங்கிக்கு வரமாட்டாங்க, முஸ்லிம் பெண்கள் சிலிப்பெல்லாம் நிரப்ப மாட்டாங்க, அதனால வீடு வீடாக போய் வட்டியை கொடுங்க, இது யூதர்களுடைய சதி. எனவே வட்டியிலிருந்து குடும்பத்தை பாதுகாருங்க. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், பிள்ளைகள் அமைதியை வச்சு இந்த விஷயத்தை ஆழமாக கவனிங்க. இது 100% எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இது ஆண்கள்கிட்ட நான் நிறைய இடத்துல கலைத்து விட்டேன், ஆண்கள்கிட்ட நிறைய இடத்துல சொல்லிவிட்டேன். தாய்மார்களாகிய உங்கள்கிட்ட உள்ரங்கமான விடயங்கள் சொல்லாம வெளிரங்கமாக தொட்டு வைக்கிறேன். என்னன்னு சொன்னா, தலைப்பை வெளிரங்கமாகவே சொல்லிட்டு விஷயத்தை மேலோட்டமாக பேசுவோம். இந்த நாட்டை பொறுத்தவரையில உலக நாட்டு எல்லாத்திலையும் தான் தாய்மார்கள் கவனிங்க, எல்லாரையும் பிள்ளைகள் அமைதியாக. விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றோ தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்றோம். இல்லைங்களா தாய்மார்கள் கேளுங்க, விபச்சாரம் என்ற ஒன்றோ தலைவிரித்தாடக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நீங்க டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பார்த்திருப்போம், பத்திரிகைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க, எல்லாரத்தையும் பார்த்திருக்கீங்க. என்ன சிறுமி ஒன்ற பெரியோர் வாலிபன் பலாத்காரம் கெடுத்து கொலை செய்துட்டான் என்ற செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. தாய்மார்கள் கவனிங்க, என்ன சொல்றா, விபச்சாரம் எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிட்டுனா சிறுமியை கூட விடாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எனவே இந்த விபச்சாரம் ஏன் வருகிறது, இதை விளங்குங்க. விபச்சாரம் ஏன் பெருகி வருகிறது? பழகிவிட்ட ரெண்டு பாவத்தில் வட்டியை சொல்லிட்டேன், இரண்டாவது பெரும்பாவம் விபச்சாரம். இதை தாய்மார்கள் கவனமாக கேளுங்க, ஏன் விபச்சாரம் இந்த அளவு தலைவிரித்தால் இருந்தா? இஸ்லாம் சொல்லுது, நீ யாரோட கலைக்கணும், நீ யாருக்கு சலாம் சொல்லணும், நீ யாரோட பிரயாணம் செய்யணும் என்று பொம்பளைக்கும் என்று ஆம்பளைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உதாரணமா, நான் ஒரு பிரயாணம் போகணும், தாய்மார்கள் கவனிங்க, அல்லது நீங்க ஒரு பிரயாணம் போகணும், எங்க பிரயாணம் போகணும், சூரத்துக்கு போகத்தவன இங்கிருந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மதீதியா மதரசா வரைக்கும் நீங்க ஒரு பிரயாணம் போகணும். யாரே ஒரு பொம்புட பிரயாணம் போகணும். இஸ்லாம் சொல்றது தனிய போகலாது, விளங்குதா? அபாய அபாயாவ போட்டுதான் சரியா? தாய்மார்கள் கவனிங்க, இப்ப நம்ம தாய்மார்கள் என்ன விளங்கின்றா, பிள்ளைகள் அமைதியாகுங்க, பிள்ளைகள் அமைதியாகுங்க. நம்ம தாய்மார்கள் என்ன விளங்கின்றா, வீட்டடிக்கிற உடுப்புக்கு மேல அபாயாவை தூக்கி போட்டுட்டா நான் எங்கேயும் போகலாம் என்னதுனாங்க. ஏறாது அபாயாவை போட்டாலும் சரி, சுள்ள முகத்தை மூடினாலும் சரி, உங்களோட கணவர், உங்களோட சொந்த தம்பி, உங்களோட சொந்த மகள், இவர்களை தவிர உங்களோட உமா அல்லது உங்களோட மாமி, இவர்களுடைய ஹலாலான உறவு துணை இல்லாமல் மஜீடியா மதரசாக்கு நீங்க போயில, விளங்குதா விளங்குதா? மஜீடியா மதரசாக்கே போவேலாண்டா, டவுன்ல இருக்கிற பேங்குக்கு. அதான் மஜீடியா உதாரணம் சொன்ன, விளங்குதா? பேங்குக்கு வட்டி மீட்டிங்க போலவா? போக இயலாது. சில பேர் ஆதாரம் காட்டுறாங்க என்னண்டா, நாங்க தனியே போகலையே, பிள்ளையோட அனுபவம். சரி, பிள்ளைக்கு எத்தனை வயசு நான் பார்த்தா, இப்ப பிள்ளைக்கு ஒரு வயசு, எத்தனை வயசு பிள்ளைக்கு ஒரு வயசு, போயிருமா? ஏழாது. எப்படிப்பட்ட பிள்ளையோட நீங்க போகணும்டா, ஒருத்தரோட போய் பேசுறீங்க, உங்களோட பிள்ளையோட போய் ஒருத்தரோட பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க அவரோட, அவர் உங்களோட என்ன பேசுறாரு என்பத புரியக்கூடிய பிள்ளையோட போகணும். விளங்குதா? சில பேர் என்ன சொல்றாங்கடா, நாங்க தனிய போகல, ஆட்டாவில் போகல. யார் ஆட்டா? அது அங்க ஹயர் போற ஆட்டா, அதுல நாங்க வளமையா போற. தாய்மார்களே, வளமையா போறதுனால தனிய ஒரு டிரைவரோட ஆட்டாவில் போவது என்பது இஸ்லாத்துல ஹராம். விளங்குதா? விளங்குதா? ஆட்டா டிரைவர் மாதிரி கோவிப்பாங்க, கோவிச்சாலும் பரவாயில்ல நமக்கு. ஏன் சொல்றா, நிறைய கணவன் மாறி, நான் ஆண்களுடைய பயான சொல்லுவேன், தாய்மார்களுக்கு ஆழமா கவனிங்க. ஆட்டோ டிரைவர் மாதிரி கோவைப்படக்கூடாது. நிறைய இந்த கேசிஎல்ல யாரு துணையா இருந்திருப்பாங்கடா, ஆட்டோக்காரங்க. விளங்குதா? விளங்குதா? உதாரணமா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, தாய்மார்கள் நீங்க கேட்கணும், உங்களோட கணவர் வெளிநாட்டுக்கு போறாரு, அவர் போகலவங்க என்ன சொல்லுவாங்கடா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க, உங்களோட வீட்டுல தான் சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கடா, நான் இந்த போறந்தாடே எங்க சவுதிக்கு, ரெண்டு வருஷத்தால வருவன், இனி உங்களுக்கு போற துணைகள் ஒருத்தர் இல்லாடே, நான் என் கூட்டாளி ஆட்டா ஓடுறாரு அவர்த்த சொல்லிருக்கிறேன், நீங்க வேண்டிய டைமுக்கு இந்த அறைக்கு நம்பர், இந்த நம்பர்ல கோல் அடிச்சா அவர் உங்களுக்கு வந்து உங்களை வேண்டிய இடத்தை போய் கூட்டிட்டு போவாரு என்று கணவர் சொன்னா நீங்க கேட்கணும். அப்ப நீங்க வரும் வரைக்கும் அவரா எனக்கு கணவர் கேட்கணும். ஏன்? ஹராம். இது சர்வ சாதாரணமாக போனதுதான் விபச்சாரம் பெருகுவதற்கு காரணம். நான் கேட்டு சொல்லுவேன், உங்களோட தொழில், உங்களோட கொடுக்கல் வாங்கல் உங்களோட வீட்டோட தான், உங்களோட ரோட்டோட தான், வீட்டுக்குள்ள உங்களோட நண்பரை தாய்மார்கள் கவனிங்க, உங்களோட கணவருடைய நண்பரை, உங்களோட கணவர் வீட்டுக்குள்ள கூட்டி வந்து உங்களோட பேச வச்சா உங்களோட கணவர் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார். உதாரணமா உங்களோட கணவருக்கு ஒருத்தர் கோல் பண்றாரு, எனக்கு காசு கொஞ்சம் வேணும் என்று சொன்னோட உங்களோட கணவர் சொல்லக்கூடாது, நான் வீட்டில் சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னதாக ஏத மனைவிட்ட போய் வாங்கிடுங்க என்று சொன்னால் உங்களோட கணவருக்கு மார்க்கம் தெரியாது. ஏன்? உங்களை வீட்டை வந்து உங்களோட கணவருடைய கூட்டாளி எந்த வகையிலும் உங்களோட பேச இயலாது. விளங்குதா? உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், உங்களோட கணவருடைய உம்மா, விளங்குதா? அப்படி சொன்னா விளங்கு, இந்த அண்ணி ஆணோட அந்நிய பெண்ணோட அந்நியம் கிடைக்கிறது, அந்நிய ஆணோட அந்நிய பெண் கிடைக்கிறது, தெரியாத வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம போறதுதான் விபச்சாரம் பெருகுவதற்கு காரணம். அதுக்கு சில உதாரணம் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். ஒன்று சொல்றது, ஒரு சஹாபி தனக்கிட்ட வந்தாங்க, தாய்மார்கள் கவனிங்க, ஒரு சஹாபி நபிக்கிட்ட வந்து கேட்டாங்க, யார சொல்லா ஏந்த வீட்டை ஒரு ரூம்ல ஏந்த உமாவை நான் தங்க வச்சிருக்கிறேன். யாரும் எப்படி கேட்டாங்க? தாய்மார் இருக்காங்க. ஏந்த வீட்டை ஒரு ரூம்ல ஏந்த உமாவை சொந்த உமாவை தங்க வச்சிருக்கிறேன். ஏந்த உமாட ரூமுக்குள்ள போகும்போது உமாக்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்டா போகணும் என்று கேட்டாங்க. இல்லங்களா தாய்மாரோ கவனிங்க, அனுமதி கேட்டா போகணும். நபி எப்படி பதில் சொன்னாங்க தெரியுமா? தாய்மாரோ கவனிங்க, உங்களோட உமாவை நிர்வாணமாக பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா உமாட அனுமதி இல்லாம ரூமுக்குள்ள போறங்க என்று உமாட ரூமுக்குள்ள போறதுக்கே நபி இப்படி சொன்னாங்கடா. அப்ப அண்ணியா அண்ணிய பெண்ணட கலைக்கிறது. தாய்மாரோ கவனிங்க, உங்களோட தம்பியில விட்ட போறீங்க, உங்களோட சொந்த மாமியில விட்ட போறீங்க, அல்லது நானாட விட்ட போறீங்க, கதவு பூட்டி இருக்கிறேன், கதவு பூட்டி இருக்கிறேன். தாய்மார்கள் கவனிங்க, முக்கியமான விஷயம், கதவு பூட்டி இருக்கிறேன். நீங்க பாக்குறீங்க பகல் ஒரு மணி அல்லது காலையில பத்து மணி கதவு பூட்டி இருக்குது, நானாவும் இங்கதான் இருக்காரு, தம்பியும் இருக்க இருக்காரு என்று போய் தம்பியில ஊடுதானே நானால ஊடுதான் கதவுல போய் தடார் படார் நடிக்கிறல. எப்படி கதவுல போய் தம்பி நானா நடிக்கிறல? இஸ்லாம் சொல்லுது அப்படி செய்யலாது. உங்களோட தம்பியில வீட்ட போய் உங்களோட தெரிஞ்சவங்க வீட்ட போய் கதவை முதலாவது தட்டுங்க மெதுவா. ரெண்டாவது ஒத்து சல்லிமு அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்க. அஞ்சு தரம் கட்டுவீங்க, சலாமும் பத்து தரம் சொன்னீங்க. நானா வீட்டுக்குள்ள இருக்காரு, தம்பியும் வீட்டுக்குள்ள இருக்காரு, மைனியும் வீட்டா இருக்கா, கதவு கட்டிடத்துக்கும் பதில் வரல, சலாத்துக்கும் பதில் வரலண்டா. இஸ்லாம் சொல்லுது கதவை இனி தட்ட வேணா, உங்களோட வீட்ட வந்துருங்க. நாளைக்கு தம்பியை கண்டு நான் உன்னோட பேச மாட்டேன், நான் வீட்டை வந்து நீ கதவை திறக்கிறேன் நீங்க சொல்லாதீங்க. ஏண்டா அவர் ஊட்ட துறப்பது என்பது அவருடைய உரிமை, துறப்பாரு துறக்கமிருப்பாரு. என்ன சொல்றா, ஒரு சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இஸ்லாம் இப்படி அனுமதி இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறா. தாய்மார்கள் உள்ளத்துல கை வைங்க, நம்மள பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? பேங்குக்கு தனிய போறோம், ஆட்டோல தனிய போறோம், ஸ்கூலுக்கு தனிய போறோம், ஸ்கூல் மீட்டிங்க்கு தனிய போறோம், சமுர்த்தி கூட்டத்துக்கு தனிய போறோம், வேறங்க வரோம், வெள்ள நிவாரணத்துக்கு தனிய போறோம். இல்லங்களா, இந்த வெள்ளம் வருது அதனால சொல்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு தனிய போறோம். இது என்ன இஸ்லாம்? இது என்ன மார்க்கம்? பட்ட பாவம் பாப்பா. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னா, எந்த தைரியம் நாங்க அபாயா போட்டிருக்கிறோம், என்ன பண்றோம், அபாயா போட்டு தானே போறோம். அபாயா போட்டா தனிய போகலாமா? போவையில சரி, நீங்க அபாயா போட்டு தனிய போகலாம் என்று நீங்க சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். குர்ஆன்ல உலகத்துல பரிசுத்தமான பொம்பளை யாரு? யாரு தாய்மார்கள் கவனிங்க, உலகத்துல பரிசுத்தமான பொம்பளை யாருண்டா? நபியுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் மூமினீன். உலகம் அழியும் வரைக்கும் யாரும் அவங்களை திருமணம் செய்ய முடியாது. உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருக்கும் நபியுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள், உம்மஹாத்துல் மூமினீன். அந்த நபியுடைய அந்த பொம்பளைகள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய மனைமாரே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. விளங்குதா என்ன சொல்றது? விளங்குதா தாய்மார்கள் கவனிங்க, என்ன சொல்லுவாருந்தா, அந்த உம்மஹாத்துல் மூமினீன் அந்த நபியுடைய மனைமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியுடைய மனைமார்களே வீட்டுக்குள்ள இருங்க, வெளியே வராதிங்க என்று சொல்றாங்க. அவங்களுக்கே அந்த சட்டம் இருந்தா, நமக்கு நம்மள வாழ்க்கை எப்படி போகுதுண்டா? பொம்பளை கோபப்படக்கூடாது, விஷயத்தை சொல்லணும் இல்லையா? தாய்மார்கள் கவனிங்க, விஷயத்தை சொல்லணும், இதை சொல்லலையே என்று நீங்க சந்தேகப்படவும் கூடாது. என்னண்டா மீன் வாங்குற நாம தான், மீன்காரன் மீன் வாங்குற நாம தான். எப்படி வாங்குறோம்? அவனோட கடைசி அவனோட உறவாடி நாளைக்கு வாங்கன்னு சொல்லி கடனை நாளை கொடுத்து ஊட்ட வர வச்சு இது மீன் வாங்குறோம். மரக்கறி வாங்குறே நாம தான். ஒரு பொம்பளை ஒரு கூட்டம் நின்று தனிய ஒரு ஆம்பளை நின்று மீன்காரன் மரக்கறிக்காரன் அவுளி அல்ல, அவன் ஒரு ஆம்பளை இல்லைங்களா தாய்மார கவனிங்க. மீன் நீங்க வாங்குறல்ல, மீன் உங்களோட கணவர் தான் வாங்கணும் இல்லைங்களா. மரக்கறி நீங்க வாங்குறல்ல, உங்களோட கணவர் தான் வாங்கணும். இதனால் இந்த விலங்கையில எங்கெல்லாம் பயானுக்காக வந்து போறனோ அத்தனை இடத்திலும் சொல்லி வாரேன், பொம்பளையர் மரக்கறி வாங்காதீங்க, பெண்கள் மீன் வாங்காதீங்க, அது உங்களோட பொறுப்பே இல்லை. இந்த அளவுக்குண்டா இதை சொல்லுவோம், ஊட்ட சண்டவடிக்க கூடாது. உங்களோட கணவருடைய உடுப்பை கழுவுவதும் உங்களோட பொறுப்பு இல்லை. அதனாலதான் சவுதியில பொம்பளை இட வேலை கிடைக்கிறா கதி விளங்குதா விளங்குதா? இது சண்டவடிச்சுறாங்க, நான் உடுப்பு கழி தர மாட்டேன், மௌலை சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுறேன் விளங்குதா. கறி வாங்கணும் கணவர், மரக்கறி வாங்கணும் கணவர். இந்த முறை தவறினர்தான் இன்னைக்கு யாரும் கோபப்படக்கூடாது. நிறைய விபச்சாரத்தினுடைய அடிப்படை ஒன்று ஆட்டோவாக இருக்கும், மரக்கறியாக இருக்கும், மீனாக இருக்கும், அல்லது வட்டி கடனாக இருக்கும் விளங்குதா. இன்னைக்கு நான் சொல்றேன் தாய்மார்கள் கவனிங்க, இந்த அண்ணி ஆணோட பேசுறது இவர் தம்பி எப்படி நான் தம்பின்னு பார்த்தா பக்கத்துக்கு வரப்படியும் யாரு பக்கத்துட்டு காரப்படியும் பசார் ரெண்டு தம்பி என்று கூப்பிடுறான். எப்படா தம்பின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த முடியும் தம்பி ஆயிடுவானா? பேசுமா? பேசவே இல்லாதுவாப்பா. இஸ்லாம் சொல்லுது உங்களோட வீட்டை பத்து வயசு பூர்த்தி ஆகின ஒரு பொடியன் இருந்தா உங்களோட முந்தாரிய நெஞ்சை விட்டு மகற்ற கூடாது, அது உங்களோட மகனாக இருந்தாலும் சரி விளங்குதா விளங்குதா. உங்களோட மகனுக்கு முன்னால நெஞ்சை திறந்து தலையில முக்காடு இல்லாம இருக்க முடியாது. ஏனென்றா அவன் உங்களோட மகனாக இருந்தாலும் அவன் வாலிபன். இன்னொன்னு சொல்றேன், இந்த அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் சிரிச்சு கலைஞ்சு பேசுற விஷயத்துல ஒன்று இதை சொல்றேன், இது சீக்கிரமா விளங்கும். உதாரணமா இஸ்லாம் சொல்லுது எப்படி நுணுக்கமா இஸ்லாம் சொல்லுது பாருங்க, எங்கிருந்து விபச்சாரத்தை வேறறுத்து வருதுன்னு பாருங்க. உதாரணமா பெண்கள் ஆழமா கவனிக்கணும். ஏன் இதை சொல்றா? இந்த ரூம்ல யாரு தூங்குற? இந்த வீட்டை கேட்டா எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் தூங்குற. யாரும் பிள்ளை இருந்தா மூணு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை எல்லாரும் இடத்துல தூங்குற. இது இஸ்லாத்துல முறை அல்ல. இஸ்லாம் சொல்லுது, இங்க அவர் தர பயன் சொல்லிருக்கேன், இஸ்லாம் சொல்லுது உங்களோட வீட்டை ஏழு வயதாகின ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இருந்தால் உமாவோடையும் பாப்பாவோடையும் படுக்க இயலாது, அவைய பிரிச்சிடணும், அவைய பிரிச்சிடணும் விளங்குதா பிரிச்சாச்சா. இப்ப உங்களோட வீட்டை நாலு பிள்ளைகள் இருக்காங்க, ஜெயினம்பும் பாத்திமாவும் உமரும் அப்துல்லாவும் நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர் இருந்தா நாலு பேரையும் தனி தலவாடில தனி பெட்ஷீட்ல தனிய தூங்க வைக்கணும். ஒரு பெட்ஷீட்ல பாத்திமாவும் ஜெயினமும் போட்டாங்க விளங்குதா விளங்குதா. தாய்மார்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டில படுக்கலாம், ஆனா உமருக்கு ஒரு தலவாணி அவருக்கு ஒரு பெட்ஷீட், அப்துல்லாவுக்கு ஒரு தலவாணி அவருக்கு ஒரு பெட்ஷீட், ஜெயினமுக்கு ஒரு தலவாணி ஜெயினமுக்கு ஒரு பெட்ஷீட். நாலு பேருக்கும் நாலு தலவாணி நாலு பெட்ஷீட்ட சொந்த உடம்பிறப்புகளையே பிரித்து படுக்க வைங்கண்டா. அப்ப மற்றவர்கள் மற்றவர்கள் ஏழுமா தாய்மார்கள் கவனிங்க, உங்களோட பிள்ளைக்கு முன்னால நீங்க உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு முன்னால ஒரு அந்நிய ஆணை கண்டு மறைஞ்சிங்கண்டா அத உங்களோட பொம்பளை புள்ள பார்த்து பழகும் தாய்மார்கள் கவனிங்க. உதாரணமா சூரம பேசினா விளங்காது, கிட்ட வந்து பேசுவோம். தாய்மாரோ கவனிங்க, கிட்டந்தா இது கிட்ட சொன்னா டக்குன்னு விளங்கும். நிறைய எக்ஸ்ட்ராமான ஹதீசுகள் ஆம்புலன்ஸ்க்கு நான் எங்கேயா பேசும்போதும் வேற எக்ஸ்ட்ராமான ஹதீச போட்டா நிறைய விளங்குறல. இந்த குளூர்ல வர எக்ஸ்ட்ராமான ஹதீச போட்டு டக்குன்னு விளங்கும். இது அதான பிரச்சனை, இந்த ரீதியான போட்டு பேசுறேன். அதனால கிட்ட வந்து பேசுவோம். உதாரணமா உங்களோட மகள் இருக்கா, உங்களோட மகள் 10 வயசு பூர்த்தி ஆகிற உங்களோட மகள் இருக்கா வீட்டுல, இதற்கு நீங்க தொழுகையை பழக்கணும். மத்த என்ன பழக்கணும், யாரு யாரோட பேசலாம், கவனிங்க யார் யாரோட பேச இயலாது என்பதையும் பழக்கணும். இல்லைங்களா, நிறைய பொம்பளை பிள்ளைய கெட்டு போன யாரால, உமாவால. உமாவாலவாப்பா, நீங்க கோயில் செய்ய கூடாது, கோயில் செல்ல முடியாது. உமாவால ஏன் சூடுமா பேசுற கிட்ட வர, உங்களோட கணவருடைய தம்பி வீட்ட வராரு. இப்ப கிட்ட வரவு தானே, யாரு மச்சான், கணவருடைய தம்பி வராரு, கணவருடைய நானா வராரு. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, மச்சான் வாங்கல இந்த தெளிவுக்கார வச்சுங்க, இது ஹராம் அதான் சொல்லுவாரு, இது ஹராம். நானா இருந்தால்தான் மச்சான், உங்களோட கணவர் இருந்தால்தான் கணவருடைய தம்பியை உட்கார வச்சு கிட்ட இருந்து பேசலாம். அதுவும் மறைமுகமா ஊட்ட இருந்து பேசலாம். உங்களோட கணவர் அவர் நானா தம்பி வந்திருக்காருந்தா நீங்க நல்லா மறைஞ்சு சொல்லணும், நானா இல்ல பிறகு வாங்க என்று சொன்னா உங்களோட கும்பல புள்ள என்ன விளங்கும்டா, சாச்சாக்கே உமா ஒழிக்காண்டா. இப்ப நாமளும் யாரோட கூடாது விளங்குதா, உங்களோட பொம்பளை என்ன விளங்குண்டா, சாத்தாவோட உமா பேசுறத தவறுண்டு விளங்கி பேசாம இருக்காண்டா. நானும் பாடசாலையில அந்நிய ஆம்பளை பொடியனோட பேசக்கூடாது என்கிறத புள்ள படிக்கும். நீங்க அவரோட மட்டுமல்ல எல்லா அந்நிய ஆண்களோடையும் பேசி பழகினா பிள்ளை என்ன நினைக்கும்டா, உமாவே பேசுறா நாம பேசினா என்ன, உமா 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாஞ்சு, உமா நேரம் பேசுவா உமாக்கு தெரியாம பிள்ளை போன பேசு இல்லைங்கடா. சப்ஜெக்டுக்கு எங்க வாங்கணும் இல்லைங்களா, தாய்மார கவனிங்க, இந்த விபச்சாரத்தினுடைய விஷயத்துல இந்த காலத்துல மிக பிரபலியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான செய்திதான் போன். இது நான் சொல்லணும், இதை நான் சொல்லணும், அவசரமா முடிப்பேன். கொஞ்சம் பிள்ளைகள் அமைதியாக, கொஞ்சம் பிள்ளைகள் அமைதியாக. இப்ப நம்ம விபச்சாரத்துல காரணம் சொல்லுவார்க்கா, அதுல ஒன்று ஆண் பெண் கலப்படம், எல்லாரும் எல்லாரும் பேசுறேன். அது கல்யாண வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா வரவும் இதெல்லாம் போட்டு மறைஞ்சு வச்சிருக்கீங்க எங்க மஸ்ஜிதுக்குள்ள, தாய்மார கவனிங்க, மஸ்ஜிதுக்குள்ள நாளைக்கு நம்மள பள்ளியில லேடிஸ் பயானோட முதலாவது நீங்க தேடி இருக்கீங்க திரைதான், என்ன திரை, திரையை போட்டு மறைக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள வர பொம்பளைகளை காட்டக்கூடா, ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது மறைச்சிருக்கிற நாம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா, திருமணத்துல சோத்தை மசூரா பண்றோம், வலிமாவை மசூரா பண்றோம், உடுப்படுக்கிறத மசூரா பண்றோம், யாராவது மசூரா பண்ணினோமா, நம்ம கல்யாணத்துல ஆம்பளை பொம்பளை கலக்காம அவங்க இவங்களை பார்க்காம ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் என்று யாரும், எந்த அளவுக்கு முசீபத்துடா வலிமாவுல ஆம்பளைகளுக்கு பொம்பளைகள் சகன் சப்ளை செய்யறாங்க விளங்குதா, விளங்குதா, இந்த அடுப்பாடல யார எடுத்து கொடுக்குற பொம்பளைகள் முசீபத். இந்த ஆண்பன் கலப்படம் தான் இது விபரீதமாக ஆகி இன்றைக்கு விபச்சாரத்துல போயிருக்குது. கணவர் இருக்காரு 4-3 பிள்ளைகள், மனைவி அவ விரும்பினவனோட, மனைவி இருக்கா நாலு மூணு பிள்ளைகள் கணவரு அவன் விரும்பினவனோட தாய்மார்களுக்கு ஆழமாக்கப்படுங்க. எனவே விபச்சாரத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஆண் பெண் கலப்படம். ஆண் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப உங்களுக்கு தாய்மார்கள் கவனிங்க, தாய்மார்கள் கவனிங்க, உங்களுக்கு இப்ப ஆண் பெண் கலைக்கிறேன்னு சொன்னா தப்பா விளங்கும், கலைக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் தூரமா யோசிப்பீங்க. தாய்மார்கள் கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாராரு, அவர் எந்த உறவும் இல்லை, இதை சொன்னா டக்குன்னு விளங்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாராரு, அவரை கண்ட உடனே ஒராள கண்ட முஸ்லீமுடைய வழக்கம் என்ன சலாம் சொல்ற. தாய்மார்கள் கவனிங்க, ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கண்டா சலாம் சொல்லணும். இஸ்லாம் சொல்றது ஆண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்ல இயலாது. தந்த மனைவி, தந்த மகள், தந்த உமா, தந்த உம்மம்மா, தந்த பாப்பம்மா இவங்களுக்கு சலாம் சொல்லலாம், பொம்பளைகளுக்கு சலாம் சொல்ல இயலாது. சரி, ஒருத்தர் சலாம் சொன்னால் நீங்க பதிலும் சொல்ல இயலாது, விளங்குதா? இதை சொல்லி வாரம் இந்த விஷயத்துல இன்னொன்னு நீங்க கவனிங்க, விபச்சாரத்துல எங்களை அடிப்படை தான் இந்த போன். இதுல கனவுமா இருக்கு, நான் சொல்றேன் என்ன சொல்றா, உங்கள வீட்டை இந்த ஹேண்ட் போன் மொபைல் வாங்கி வைக்காம லேண்ட் போன் வாங்கி வைங்க. ஏண்டா அதுல கையில திட்டு விளங்குதா? தாய்மார கவனிங்க, ஓ இவர் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் இல்லாம ஆக்கி போட்டா போவாரு என்று பேசுறாருங்க. இது சொல்லோடு என்பதாக சொல்றேன். தாய்மார கவனிங்க, உதாரணமாக உங்கள வீட்டை பத்து வயசு பூர்த்தியாகிய பொம்பளை புள்ள இருந்தா அவட கையில இந்த போனை கொடுப்பது பச்ச ஹராம். ஏன் தெரியுமா? உதாரணமா பெற்றோர்கள் தானே வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். பெற்றோர்கள் தானே வந்திருக்கிறீங்க, ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணணும், தற்கொலை பண்ணணும் என்று முயற்சி செய்யுது ஒரு ஊர்ல. நான் தற்கொலை செய்யணும், தாய்மார்கள் கவனிங்க, நிறைய பேர் காட்டிலிருந்து நிறைய பேர் ரெண்டு மூணு நாள் பாதுகாக்காங்க, புள்ள வீட்டை விட்டு போன தற்கொலை பண்ணணும். ஏதாவது தூக்குது பிள்ளையை கொண்டு போய் ஒரு சைக்காலஜி ஒரு டாக்டர் காட்டினோட அவர் தனி எடுத்து பிள்ளைய மெடிசன் பண்ணி பார்த்தா பிள்ளை ஏன் தற்கொலை செய்ய போதுண்டா, வீட்டை இருந்த ஒரு போன் மூலமாக இன்னொரு அந்நிய ஆணோட பழகி காட்டக்கூடாத உறுப்புகள் எல்லாம் இந்த போனின் மூலமாக காட்டிட்டு இப்ப அவனை இவள் எனக்கு ஒன்ன திருமணம் செய்ய ஏலா என்று சொல்றான். அவன் சொல்றான் நீ என்ன முடிக்கலண்டா, உன் போட்டோ ஃபுல்லா நான் இஷ்யூ பண்ணி உன் மானத்தை வாங்குவேன், அதனால புள்ள முடிவெடுத்துச்சு இந்த போட்டோ இஷ்யூ ஆவதற்கு முன்னால நாம செத்துறோம். விளங்குதா? எனவே உங்களோட வீட்டை சில நேரத்தில் உங்களுக்கு விளங்கும், தாய்மார்கள் கவனிங்க, சில நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் ஓயல் படிக்கிற நம்ம ஆம்பளைக்குள்ள படுக்கானா என்று விளங்கும். தாய்மார்கள் கவனிங்க, முக்கியமான ஒரு விஷயம், பிள்ளைகள் அமைதியாக்கு உங்களுக்கு விளங்கும் நம்ம ஆம்பளைக்குள்ள வெட்டித்தால போட்டுட்டு நல்ல தூக்கம் என்ன விளங்கும். உங்களுக்கு விளங்கும் நம்ம பொம்பளைக்குள்ள வெட்டித்தால போட்டுட்டு நல்ல தூக்கம் என்ன விளங்கும். ஆனா உங்களுக்கு விளங்காது வெட்டித்தால போட்டுட்டு ஹேண்ட் ஃப்ரீல இன்னொரு ஆணோட உங்களோட மகனும் இன்னொரு பெண்ணோட உங்களோட மகனும் கரைத்துக் கொண்டிருப்பாங்க. விளங்குதா? தாய்மார்களுக்கு விளங்குதா? பிள்ளைகள் அமைதியாக்கணும். எனவே உங்களோட வீட்டை உங்களோட புள்ளோட போனை செக் பண்ணுங்க, பிள்ளோட போனை வாங்கி பாருங்க என்ன நடக்குது. எந்த அளவுக்கு தாய்மார்கள் கவனிங்க, உதாரணமா விஷயம் நிறைவேறது டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருவோம் அப்போ முடிஞ்சிருவோம். அப்போ அப்போ இதை கவனிங்க தாய்மார்கள், நிறைய பேரு அப்புறம் என்ன சொன்ன, உங்களோட வீட்டை உங்களோட புள்ள படுக்கிறதுன்னு நீங்க நினைப்பீங்க, உங்களோட ஆம்பளை புள்ள தூங்குறான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நவீனம் பாவத்தை எப்படி கொண்டு வந்திருந்தா காருக்குள்ள ஹேந்திரிய வச்சுட்டு யாராவது ஒருத்தியோட யாராவது ஒருத்தனோட உங்களோட மகள் இந்த போனால தொடர்பாக இருக்கிறான் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்குண்டா தாய்மார கவனிங்க, எந்த அளவுக்குண்டா போன் பேசி பேசி போன் பேசி பேசி ஊட்ட விட்டு வெளியே பொடியல் போன் பேசி பேசி நடந்து எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறவன் தெரியாம திரும்ப ஆட்டா முடிச்சு வந்த சித்திரமெல்லாம் இருக்குங்களா விளங்குதா? தாய்மார்களுக்கு விளங்க கவனமா கேட்டா விளங்க. எந்த அளவுக்கு வாலிப சமூகம் இந்த போனால கெட்டு போயிட்டுண்டா உங்களோட பிள்ளைகள் போன் பேசி பேசி நடந்து டவுன் வரைக்கும் நடந்திருக்கிறான் தெரியாம அங்கிருந்து ஆட்டா முடிச்சு கூட்டு வந்திருக்கான். நான் என்ன சொல்றேன்டா, அப்ப இந்த அளவு இவன் போன் பேசுறான்டா இந்த இன்ட்ரெஸ்ட கொடுக்கிற யாரோ ஒத்தியோட தொடர்பாக விளங்குதா? இப்ப நீங்க பொம்பளை வெளியாக மாட்டீங்க, நாங்க அடிக்கடி இந்த பிராவையில ஒரு 11 மணி 12 மணி ஏதாவது நிகழ்ச்சி போயிட்டு வந்தா இந்த டவுன்ல அல்ல ரோட்டோரத்துல எங்கேயாவது ஒரு மணிக்கும் பேசிட்டு இருக்க போன்ல இவன் ஒரு மணிக்கும் போன் பேசுறானுண்டா சும்மா பேசுவாங்க. உதாரணம் சொல்றேன், அது ஒன்று உங்களோட மகளாக இருக்கும் அல்லது மகனாக இருக்கும். அதனால விபச்சாரத்தில் இரண்டாவது அடிப்படை ஒன்று ஆண்பன் கலப்படம், இரண்டாவது போன், இரண்டாவது போன். நேரம் ஆயிட்டு. எனவே தாய்மார்கள் இத மூணு நாலு விஷயம் சொல்லியிருக்கிறேன், பேசிக் சொல்லி வர தாய்மார்கள் கவனிங்க. முதலாவது சொன்னேன், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு குடும்ப பொறுப்பு, குடும்பத்தை தீனோடு வளருங்க. தீனோட வளர்ப்பதற்கு அடிப்படையாக உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட கணவன்மாருக்கும் தொழுகைய ஊக்குவிங்க என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், பழகிவிட்ட பெரும்பாவங்கள் ரெண்டு, ஒன்றா வட்டி, இந்த வட்டியை இல்லாமலாக்க பேராசைய விடுங்க, கணவன் உழைத்து வாரத அதை பொருந்திக் கொண்டு கணவரோட சிறப்பாக வாழுங்க. இரண்டாவது சொன்னேன். மூணாவது சொன்னேன், விபச்சாரத்தினுடைய விபச்சாரம் உலகெங்கும் பரவி வருகிறது, விபச்சாரத்தினுடைய அடிப்படை எல்லா ஆண்களும் எல்லா பொம்பளையோடையும் கலக்கிறது, எல்லா பொம்பளையும் எல்லா ஆண்களோடையும் கலக்கிறது. இதுல சொன்னேன், தனிய ஆட்டாவோட போவாளுங்க, தனிய மீன் வாங்காதீங்க, தனிய கடைகளுக்கு போவாதீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், நீங்க அபாயம் போட்டால் எங்கேயும் போகலாம் என்று அர்த்தம் இல்லை, விளங்குதா? அதுக்கு ஒன்று சொன்னேன், நீங்க அபாயாவ போட்டுட்டு மதீதியாக்கு போவதே மதரசாக்கு போறதே தப்புண்டா பெங்களுக்கு போறது என்று பெண்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மூணாவது அடுத்த கடைசி சொன்னேன், விபச்சாரத்தினுடைய அடிப்படை போன் மிக டேஞ்சர், இதை வீட்டிலிருந்து இல்லாமல் ஆக்குங்க. எனவே நிறைய விஷயங்கள் பேசறது, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்க, வீட்டை கண்காணிங்க, பாவத்தை விடுங்க, எது பாவமோ அது நம்மளோட வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் ஆக்கும், எது பாவமோ அதை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும், இது பாவம் பாப்பம் இன்ஷா அல்லாஹ். இந்த பயான் முடிஞ்சு எது பாவம் என்று தெரியுதோ அதை முதலாவது வீட்டிலிருந்து இல்லாமல் ஆக்கணும், விளங்குதா? மகரிபுக்கு பின்னால, மகரிபுக்கு பின்னால தாய்மார்கள் கவனிங்க, நாம யாரும் கோவிலுக்கு போறல, கோயிலுக்கு போறியா? நாம யாரும் கோயிலுக்கு போறல. ஆனா 31ஆம் கட்டைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் வந்து போகுது வீட்டுக்குள்ள, வருதா? பூஜை செஞ்சு மணி அடிச்சு கும்பிட்டு ஊரெல்லாம் ஒப்பாரி வச்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நடந்தா எப்படி வீட்டுக்குள்ள பழக்க தரும், எப்படி வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும்? எனவே அந்த டிவி என்று சொல்லக்கூடிய அந்த முசீபத்தை இல்லாமல் ஆக்கினா வீடு பறக்க தரைக்கும், வீடு பறக்க தரைக்கும், பிள்ளைகள் படிக்கும், பிள்ளைகள் அழகான ஒழுக்கமான வாழ்க்கை வளரும். கரண்ட் பில்லு குறையதான் வரும், கரண்ட் பில் குறையதான் வரும், தண்ணிக்கு வர குறைய, ஃபேனுக்கு வர குறைய, கரண்ட் பில் கூட வர இருக்குன்னா இந்த டிவிக்கு தான். ஒரு காரணம் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு குதிரை வளர்க்காரு, ஒரு குதிரை கவனிங்க, ஒருத்தர் ஒரு குதிரை வளர்க்காரு, என்ன நீயத்தோட வளர்க்காருண்டா, இந்த குதிரையில ஏறி அல்லாஹ்வுடைய பாதையில போய் யுத்தம் செய்வேன் என்று வளர்க்காரு. அப்படி ஒரு குதிரை வளர்த்தா, இந்த குதிரை வளர்த்த காலமெல்லாம் இந்த குதிரை கொடுத்த சாப்பாடு, இந்த குதிரை குடித்த தண்ணி, இந்த குதிரை வேண்டிய சிறுநீர், இந்த குதிரை வேண்ட அந்த குதிரை விட்ட இந்த குதிரை எல்லாத்தையும் போட்டுத்தான் கியாமத்தில் அல்லாஹ் நன்மையுடைய தராசில போட்டு நிற்பான். இல்லைங்களா? மூர்த்தமும் இருக்கப்படும், குதிரை விட்டை நிற்கப்படும், குதிரை கொடுத்த தண்ணி நிற்கப்படும், குதிரை கொடுத்த சாப்பாடு நிற்கப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய தீனுக்காக வளர்த்த குதிரையுடைய இவ்வளவு நெருக்கப்படும் என்றா, படம் பார்க்க வச்ச, நாடகம் பார்க்க வச்ச, டிவி அதுக்கு வந்த கரண்டு, உட்கார்ந்திருந்த கதிரை எல்லாம் சேர்ந்துதான் பாவத்துக்கு நெருக்கப்படும். விளங்குதா? ஒரு ஹதீஸிலிருந்து மாற்றமாகவும் விளங்கணும். எது பாவத்துக்கு உடந்தையோ அதுவும் சேர்ந்து நிற்கப்படும். எனவே முக்கியமாக உங்களோட மஹல்லாவில இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்து இவங்க எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். பொறுமையாக இருந்து கேட்டீங்க, நிறைய விஷயம் பேசிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கேட்டால் இன்னும் பேசலாம். எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட மஜ்மா விட்டு போங்க. அல்லாஹ் எதையெல்லாம் பேசினோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ அந்த வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு வந்தா தந்தருவானாக. நம் அனைவரை வந்தா பொருந்து கொள்வானாக, நம் அனைவரை வந்தா கபூல் செய்து கொள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربيان صغيرا وصل اللهم على نبيك الكريم وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله
السلام عليكم ورحمة الله وبركاته இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.